ஓம் சாந்தி. முரளி டேட் 18/11/2023. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, மனிதர்களை தேவதைகளாக மாற்றக்கூடிய சேவையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த சேவைக்காக தனக்குள் மிகவும் ஆழமான தாரணை வேண்டும். கேள்வி: ஆத்மா எவ்வாறு அழுக்கு அடைகிறது? ஆத்மாவில் எம்மாதிரியான அழுக்கு ஏற்பட்டிருக்கிறது? பதில்: உறவினர்கள் தொடர்புகளின் நினைவினால் ஆத்மா அழுக்காகிறது. முதல் நம்பர் அழுக்கு தேக அபிமானம், பிறகு பேராசை, பற்று போன்ற அழுக்குகள் சேர ஆரம்பிக்கிறது. இந்த விகாரங்கள் என்ற அழுக்கு ஆத்மாவில் படுகிறது. பிறகு பாபாவின் நினைவு மறந்து போகிறது, சேவை செய்ய முடியாது. பாடல்: உங்களை அழைக்க மனம் விரும்புகிறது. ஓம் சாந்தி. இந்த பாட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது. தாங்கள் கூறுவதை கேட்டு இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கூறுவதை மனம் விரும்புகிறது என குழந்தைகள் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். குழந்தைகள்தான் நினைக்கிறார்கள், இது அவசியமும் கூட. சிலர் நினைக்கிறார்கள், சந்தித்தும் இருக்கிறார்கள். கோடியில் ஒரு சிலர்தான் வந்து இந்த ஆஸ்தியை அடைகிறார்கள் என கூறப்படுகிறது. இப்போது புத்தி மிகவும் விசாலமாகிவிட்டது. நிச்சயம் 5000 வருடங்களுக்கு முன்பு கூட பாபா ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். ஞானத்தை யார் சொல்லியிருப்பார்கள் என்பதை முதன் முதலில் புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் இதில்தான் மிகப்பெரிய தவறு ஏற்பட்டுள்ளது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயான கீதையே பாரதவாசிகளின் சாஸ்திரம் என பாபா புரிய வைத்துள்ளார். அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயான கீதையை யார் கூறினார்கள்? அதன் மூலம் என்ன தர்மம் ஸ்தாபனையாகியது என்பதை மட்டும் மனிதர்கள் மறந்துவிட்டனர். ஓ பகவான், நீங்கள் வாருங்கள் என்று மட்டும் நிச்சயம் பாடுகிறார்கள். புதிய பாவன உலகத்தை படைப்பதற்காக பகவான் கண்டிப்பாக வருகின்றார். உலகத்திற்கே தந்தை அல்லவா? தாங்கள் வந்தால் சுகம் கிடைக்கும் அல்லது அமைதி கிடைக்கும் என பக்தர்கள் பாடுகிறார்கள். சுகம் மற்றும் அமைதி இரண்டு விஷயங்களாகும். சத்தியுகத்தில் கண்டிப்பாக சுகம் இருக்கின்றது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தேசத்தில் இருக்கிறார்கள். இந்த அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். புதிய உலகத்தில் புதிய பாரதம் ராமராஜ்யம் இருந்தது. அதில் சுகம் இருக்கிறது. அதனால்தான் ராமராஜ்யத்திற்கு மகிமை இருக்கிறது. அதை ராமராஜ்யம் என்று கூறினால் இதற்கு ராவண ராஜ்யம் என்று கூற வேண்டும். ஏனென்றால் இங்கே துக்கம் இருக்கிறது, அங்கே சுகம் இருக்கிறது. தந்தை வந்து சுகம் கொடுக்கின்றார். மற்ற அனைவருக்கும் சாந்தி தாமத்தில் சாந்தி கிடைத்து விடுகிறது. சாந்தி மற்றும் சுகத்தின் வள்ளல் தந்தை அல்லவா? இங்கே அசாந்தி துக்கம் இருக்கிறது. எனவே புத்தியில் இந்த ஞானம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதில் மனநிலை நன்றாக இருக்க வேண்டும். இவ்வாறு சிறிய குழந்தைகளுக்கு கூட கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் பொருள் புரிந்து கொள்ள முடியாது. இதில் ஆழமான தாரணை வேண்டும். யாராவது கேள்வி கேட்டாலும் புரிய வைக்க முடியும். நிலை நன்றாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சில நேரம் தேகாபிமானத்தில், சில நேரம் கோபத்தில், மோகத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். பாபா, இன்று நாங்கள் கோபத்தில் விழுந்து விட்டோம், இன்று நாங்கள் பேராசையில் விழுந்து விட்டோம் என்றும் எழுதுகிறார்கள். மனநிலை உறுதியாக இருந்தால் விழ வேண்டிய அவசியமே இருக்காது. மனிதனை தேவதையாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். பாபா, தாங்கள் வந்துவிட்டால் நாங்கள் சுகம் அடைவோம் என்ற பாட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது. அவசியம் பாபா வர வேண்டும். வரவில்லை என்றால் பதீத சிருஷ்டியை யார் பாவனமாக மாற்றுவார்கள்? கிருஷ்ணரோ தேகதாரி. அவர் அல்லது பிரம்மா, விஷ்ணு, சங்கரரின் பெயரை சொல்ல முடியாது. பதீத பாவனா வாருங்கள் என்று பாடுகிறார்கள். அவர்களிடம் நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் என கேட்கலாம். பதீத பாவனன் யார், மேலும் அவர் எப்போது வருவார்? பதீத பாவனரை அழைக்கிறீர்கள் என்றால் இது நிச்சயம் பதீத உலகம் அல்லவாம். சத்தியுகத்திற்கு பாவனமான உலகம் என்று பெயர். பதீத உலகத்தை யார் பாவனமாக மாற்றுவார்கள்? பகவான் ராஜயோகத்தை கற்பித்தார், இந்த விகாரங்கள் மீது வெற்றி அடைய செய்தார். காமம் மகா சத்ரு என்று கீதையிலும் இருக்கிறது. நான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என்று யார் கூறியது என கேட்க வேண்டும். நான் சர்வ வியாபி என்று யார் கூறியது? எந்த சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? பதீத பாவனர் என்று யாருக்கு பெயர்? பதீத பாவனி கங்கையா அல்லது வேறு ஏதாவதா? பதீத பாவனா வாருங்கள் என்று காந்திஜி கூட கூறினார். கங்கையோ எப்போதும் இருக்கிறது, அது ஒன்றும் புதியது அல்ல. கங்கையை அழியாதது என்பார்கள், அது தமோகுண தத்துவமாக மாறிவிடுகிறது, அதில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, வெள்ளமாக பெருகி விடுகிறது, தனது வழியை விட்டு விடுகிறது. சத்தியோகத்தில் மிகவும் ஒழுங்காக அனைத்தும் நடக்கும். மழை குறைவாகவோ அதிகமாகவோ பொழிவதில்லை, அங்கே துக்கத்தின் விஷயமே கிடையாது. எனவே பதீத பாவனர் நம்முடைய தந்தைதான் என புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். பதீத பாவனரை நினைவு செய்யும் போது ஹே பகவான், ஹே பாபா என கூறுகிறார்கள். இதை யார் கூறியது? ஆத்மா. பதீத பாவனர் ஷிவ் பாபா வந்திருக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். நிராகாரர் என்ற வார்த்தையை நிச்சயமாக போட வேண்டும், இல்லையென்றால் சாக்காரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆத்மா பதீதமாகி இருக்கிறது, அனைவரும் ஈஸ்வர் என்று கூற முடியாது. அகம் பிரம்மாஷ்மி அல்லது சிவோகம் என்று கூறுவது விஷயம் ஒன்றுதான், ஆனால் படைப்பிற்கு அதிபதி ஒரே ஒரு படைப்பவர்தான். மனிதர்கள் ஏதாவது நீட்டி விரிவாக பொருள் கூறலாம், என்னுடைய விஷயமோ ஒரு நொடிதான். ஒரு நொடியில் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாபாவின் ஆஸ்தி சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி ஆகும், அதற்கு ஜீவன் முக்தி என்று பெயர். இது ஜீவன் பந்தனம். எப்போது அவர் வருவாரோ அப்போது நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுப்பார் என்பதை புரிய வைக்க வேண்டும். முக்தி ஜீவன் முக்தியின் வள்ளல் ஒருவர்தான் என்று அப்போதுதான் எழுதுகிறார்கள். சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, அங்கே துக்கத்தின் பெயர் கிடையாது, அதுவே சுகதாமம் ஆகும். சூரிய வம்சத்தின் ராஜ்யம் நடக்கிறது, பிறகு திரேதாவில் சந்திர வம்சத்தின் ராஜ்யம், பிறகு துவாபர யுகத்தில்தான் இஸ்லாமியம் பௌத்தத்தினர் வருகின்றனர். அனைத்து நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புள்ளி போன்ற ஆத்மாவில் பரமாத்மாவில் எவ்வளவு பாகம் பதிவாகி இருக்கிறது? நான் ஜோதிர்லிங்கத்தை போன்று பெரியதாக இல்லை, நான் சிறிய நட்சத்திரம் போன்றவன் என்பதை சிவனின் சித்திரத்தில் எழுத வேண்டும். ஆத்மா நட்சத்திரம் போல இருக்கிறது, புருவ மத்தியில் மின்னக்கூடிய அதிசயமான நட்சத்திரம் என பாடுகிறார்கள், அது ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மா, ஆனால் நான் சுப்ரீம் பதீத பாவனர். என்னுடைய குணம் தனிப்பட்டது, எனவே குணங்களை கூட எழுத வேண்டும். ஒரு புறம் சிவனின் மகிமை, இன்னொரு புறம் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமை, எதிரான விஷயங்கள். எழுத்துக்களை மிகவும் நன்றாக எழுத வேண்டும், அப்போதுதான் மனிதர்கள் நன்கு படித்து புரிந்து கொள்ள முடியும். சொர்க்கம் மற்றும் நரகம், சுகம் மற்றும் துக்கம், கிருஷ்ணனின் பகல் அல்லது இரவு என்றாலும் அல்லது பிரம்மாவினுடையது என்றாலும் சரி, சுகம் மற்றும் துக்கம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். 16 கலைகளை உடையவர் சூரிய வம்சத்தினர்கள். சந்திர வம்சத்தினர் 14 கலைகள் உடையவர்கள். அவர்கள் சம்பூர்ண சத்தோபிரதானமானவர்கள். அடுத்து வருபவர்கள் சத்தோபிரதானமானவர்கள். சூரிய வம்சத்தினர்தான் பிறகு சந்திர வம்சத்தினர் ஆகிறார்கள். சூரிய வம்சத்தினர் திரேதாவில் வருகிறார்கள் என்றால் நிச்சயம் சந்திர வம்ச குலத்தில் பிறவியெடுப்பார்கள். ராஜ்ய பதவியை அடையலாம். இந்த விஷயங்களை புத்தியில் நன்கு பதிய வைக்க வேண்டும். யார் எவ்வளவு நினைக்கிறார்களோ, ஆத்ம அபிமானி ஆகிறார்களோ, அவ்வளவு தாரணை ஆகும். அந்த சேவையும் நன்கு செய்வார்கள். நாங்கள் இவ்வாறு உட்காருகிறோம், இவ்வாறு தாரணை செய்கிறோம், இவ்வாறு புரிய வைக்கிறோம், மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக இவ்வாறெல்லாம் சிந்திக்கின்றோம் என்று நீங்கள் தெளிவுபடுத்தி கூற வேண்டும். முழு நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யாருக்குள் ஞானம் இல்லையோ அவர்களின் விஷயம் வேறு, தாரணை ஆகாது. தாரணை செய்கிறார்கள் என்றால் சேவை செய்ய வேண்டும். இப்போது சேவை மிகவும் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு நாளும் மகிமை அதிகமாகிக் கொண்டே போகிறது. பின் உங்கள் பட கண்காட்சிகளிலும் எவ்வளவு பேர் வருவார்கள்? எவ்வளவு படங்களை உருவாக்க வேண்டியிருக்கும்? மிக பெரிய மண்டபத்தை உருவாக்க வேண்டும். இதில் புரிய வைப்பதற்கு தனிமை வேண்டும். நம்முடைய முக்கியமான படங்கள் மரம், சக்கரம் மற்றும் லக்ஷ்மி நாராயணன். ராதை கிருஷ்ணரின் படத்தில் இவர்கள் யார் என அவ்வளவாக புரிய வைக்க முடியாது. இப்போது பாபா இவ்வாறு பாவனமாக்கிக் கொண்டிருக்கிறார் என நீங்கள் அறிகின்றீர்கள். அனைவரும் ஒன்று போல சம்பூர்ணம் ஆக மாட்டார்கள். ஆத்மா தூய்மையாகும். மற்றபடி ஞானத்தை அனைவரும் தாரணை செய்ய மாட்டார்கள். தாரணை ஆகவில்லை என்றால் இவர்கள் குறைந்த பதவியை பெறுவார்கள் என புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுடைய புத்தி எவ்வளவு கூர்மையாகிவிட்டது! ஒவ்வொரு வகுப்பிலும் வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். சிலர் கூர்மையாக, சிலர் மந்தமாக என வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு நல்ல மனிதரிடம் மூன்றாம் தரமாக புரிய வைக்கக்கூடியவர் கிடைத்துவிட்டால் அவர் இங்கே ஒன்றும் இல்லை என நினைப்பார். ஆகவே நல்ல மனிதர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவரையும் புத்திசாலியாக அனுப்ப வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. அனைவரும் ஒன்று போல தேர்ச்சி அடைய மாட்டார்கள். பாபாவிடம் எல்லை இருக்கிறது. கல்பம் கல்பமாக இந்த படிப்பின் ரிசல்ட் வெளிவருகிறது. முக்கியமானவர்கள் 8 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள். பிறகு 100, பிறகு 16,000, பிறகு பிரஜைகள். அவர்களிலும் கூட பணக்காரர், ஏழை என அனைவரும் இருக்கிறார்கள். இச்சமயம் இவர்கள் எந்த முயற்சியில் இருக்கிறார்கள் என புரிய வைக்கப்படுகிறது. எந்த பதவியை அடைவதற்கு தகுதியுடையவர்கள்? ஆசிரியருக்கு இது தெரிய வரும் அல்லவா? ஆசிரியர்களிலும் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. யாராவது ஆசிரியர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் அனைவரும் குஷி அடைகிறார்கள். இவர்கள் நன்கு படிக்கவும் வைக்கிறார்கள், நன்கு அன்பும் காண்பிக்கிறார்கள். சிறிய சென்டரை பெரியதாக பெரிய டீச்சர் தான் மாற்றுவார் அல்லவா? எவ்வளவு புத்தியினால் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது! ஞான மார்க்கத்தில் மிகவும் இனிமையாக மாற வேண்டும். இனிமையான தந்தையுடன் முழுமையாக தொடர்பு இருந்தால் தாரணை ஆகும். அப்போது இனிமையாக மாறலாம். இப்படிப்பட்ட இனிமையான தந்தையுடன் நிறைய பேருக்கு தொடர்பு இல்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டே பாபாவிடம் முழு தொடர்பு வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதில்லை. மாயாவின் புயல் வரும்தான். சிலருக்கு பழைய நண்பர்கள், உறவினர்களின் நினைவு வரும். சிலருக்கு வேறு ஏதாவது நினைவு வந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள், உறவினர்களின் நினைவு ஆத்மாவை அழுக்காக்குகிறது. அழுக்காகும் போது மிகவும் பயப்படுகிறார்கள். இதில் பயப்படக்கூடாது. இதை மாயை செய்யும். நம் மீதுதான் அழுக்குப்படியும். ஹோலியில் கூட அழுக்காகிறது அல்லவா? நாம் பாபாவின் நினைவில் இருந்தால் அழுக்கு ஏற்படாது. பாபாவை மறந்துவிட்டால் முதல் நம்பர் தேகாபிமானம் என்ற அழுக்கு ஏற்படும். பிறகு பேராசை, மோகம் போன்ற அனைத்தும் வரும். தனக்காக முயற்சி செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். பிறகு தனக்கு சமமாக மாற்றுவதற்காக உழைக்க வேண்டும். சென்டர்களில் சேவை நன்றாக நடக்கிறது. இங்கே வரும்போது நாங்கள் சென்று ஏற்பாடு செய்வோம், சென்டர் திறப்போம் என்பார்கள். இங்கிருந்து, அதாவது மதுபனிலிருந்து சென்றதும் அவ்வளவுதான். நீங்கள் அனைத்து விஷயங்களையும் மறந்து போவீர்கள் என்று பாபாவே கூறுகின்றார். புரிந்து கொண்டு தகுதி அடையும் வரை இங்கே பட்டியில் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட இனிமையான தொடர்பு ஷோ பாபாவுடன் அல்லவா? எந்த விதமான சேவை செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஸ்தூல சேவையின் பலன் நிச்சயம் கிடைக்கிறது. மிகவும் எலும்பு தேய சேவை செய்தார்கள். ஆனால் பாடங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த படிப்பிலும் பாடங்கள் இருக்கிறது. இந்த ஆன்மீக படிப்பிலும் பாடம் இருக்கின்றது. முதல் நம்பர் பாடம் நினைவு, பிறகு படிப்பு, மற்ற அனைத்தும் குப்தமாக இருக்கிறது. இந்த நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு யுகத்திலும் 1250 வருடங்கள் உள்ளன என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. சத்யுகம் எவ்வளவு காலம் இருந்தது? சரி, அங்கே எந்த தர்மம் இருந்தது? அனைவரையும் விட அதிகமான பிறவிகள் இங்கே யார் எடுக்கிறார்கள்? பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள் இவ்வளவு பிறவிகள் எடுக்க முடியாது. இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. நீங்கள் பகவான் வாக்கு என யாருக்கு கூறுகிறீர்கள் என சாஸ்திரவாதிகளிடம் கேட்க வேண்டும். அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயாக விளங்குவது கீதை. பாரதத்தில் முதன் முதலில் தேவி தேவதா தர்மம் இருந்தது. அவர்களுடைய சாஸ்திரமாகிய இந்த கீதையை யார் கூறியது? கிருஷ்ண பகவான் கூறியிருக்க முடியாது. ஸ்தாபனை செய்வதும் அழிப்பது பகவானின் வேலையாகும். கிருஷ்ணரை பகவான் என கூற மாட்டார்கள். சரி, அவர் எப்போது வந்தார்? இப்போது எந்த ரூபத்தில் இருக்கிறார்? ஷிவ் பாபாவிற்கு முன்பாக கிருஷ்ணரின் மகிமைகளை எழுத வேண்டும். சிவன் கீதையின் பகவான் ஆவார். அவரிடமிருந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பதவி கிடைத்தது. கிருஷ்ணரின் 84 பிறவிகளை காண்பிக்கிறார்கள். கடைசியில் பிரம்மாவின் தத்தெடுக்கப்பட்ட சித்திரத்தையும் காட்ட வேண்டும். நம்முடைய புத்தியில் 84 பிறவிகளின் மாலை இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணனுக்கு கூட 84 பிறவிகளை காட்ட வேண்டும். இரவில் இன்னும் நன்கு சிந்திக்க வேண்டும். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. இதற்கு நாம் என்ன எழுதுவது? ஜீவன் முக்தி என்றால் சொர்க்கத்திற்கு செல்வதாகும். பாபா சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் வந்தால்தான் அவருடைய குழந்தையாக முடியும். பிறகு சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகலாம். சத்யுகம் என்பது புண்ணிய ஆத்மாக்களின் உலகம். இந்த கலியுகம் பாவ ஆத்மாக்களின் உலகம். அது நிர்வீகார உலகமாகும். அங்கே மாயா ராவணனின் ராஜ்யம் இல்லை. அங்கே இந்த ஞானம் முழுவதும் இருக்காது. ஆனால் நான் ஆத்மா, இந்த சரீரத்திற்கு வயதாகிவிட்டது, இப்போது இந்த உடலை விட வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கின்றது அல்லவா? இங்கே ஆத்மா என்ற ஞானம் கூட யாருக்குள்ளும் இல்லை. பாபாவிடமிருந்து ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தி கிடைக்கிறது. எனவே அவரை தான் நினைக்க வேண்டும் அல்லவா? பாபா மன்மனா பவ என்று கட்டளையிடுகின்றார். கீதையில் மன்மனா பவ என்று யார் கூறியது? என்னை நினையுங்கள், விஷ்ணுபுரியை நினையுங்கள் என்று யார் கூற முடியும்? கிருஷ்ணரை பதீத பாவனர் என்று கூற முடியாது. 84 பிறவிகளின் ரகசியத்தை யாரும் அறிய முடியாது. நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்தால் உங்களின் மதிப்பு அதிகமாகும். பயமற்றவராகி இங்கும் அங்கும் சுற்றி கொண்டே இருங்கள். நீங்கள் மிகவும் குப்தமாக இருக்கிறீர்கள். உடையை மாற்றிக்கொண்டு வேண்டுமானாலும் சேவை செய்யுங்கள். சித்திரங்கள் எப்போதும் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, இனிமையான தந்தையிடம் முழுமையாக தொடர்பு வைத்து மிகவும் இனிமையாகவும் ஆத்ம அபிமானியாகவும் ஆக வேண்டும். ஞானம் என்ற கடலை கடைந்து முதலில் தான் கடைபிடிக்க வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய மனநிலையை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும், பயமற்றவராக வேண்டும். மனிதர்களை தேவதையாக மாற்றக்கூடிய சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். வரதானம் எப்பொழுதும் குஷி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய மற்றும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமானவர் மற்றும் அதிர்ஷ்டசாலியானவர் ஆகுக. விளக்கம்: குழந்தைகளாகிய உங்களிடத்தில் உண்மையான அழிவற்ற செல்வம் இருக்கின்றது. ஆகவே அனைவரையும் விட செல்வந்தர் நீங்கள்தான். சாப்பிடுவதோ காய்ந்து போன ரொட்டி, ஆனால் குஷி என்ற சத்துணவு அந்த காய்ந்து போன ரொட்டியில் நிறைந்திருக்கின்றது. அதற்கு முன்னால் எதுவும் சத்தான உணவு அல்ல. நீங்கள் அனைவரையும் விட நல்ல சத்துணவு சாப்பிடக்கூடியவர்கள், சுகத்தினுடைய ரொட்டி சாப்பிடக்கூடியவர்கள். எனவே சதா நலமுடன் இருக்கின்றீர்கள். யார் அவ்வாறு நலமுடன் இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து பிறரும் நலமாக ஆகிவிடுகின்றார்களோ அப்பொழுதுதான் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் என்று கூறுவார்கள். ஸ்லோகன்: யாருடைய ஒரு எண்ணம் மற்றும் வார்த்தை கூட வீணாகவில்லையோ அவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.